तलेगलेताल तिनाम जब हम सेवो மகிழ்ச்சியான ஆராதனை நாளை தந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்து நிற்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி, நாங்கள் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் விரும்பினதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய கரத்தில் இப்பொழுதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. புதிய மாணவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு ரிமம்பர், நினைத்து பார். புதிய மாணவர்களே, யோசுவாவின் நான்காவது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள், வனாந்திரத்திலே சுற்றினார்கள். இப்பொழுது கடைசியாக யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை கடந்தவுடன் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். ஒருவேளை முதல் முறையாக செங்கடல் ஒரு முறை பிளந்தது, அங்கே செங்கடலை மோசே தன் கோலினால் அடிக்கிறான், அங்கே செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட்டது. இப்ப யோர்தான் கரையில நின்று கொண்டிருக்கிறார்கள். யோர்தான் எப்படி பிளக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அங்கே ஆண்டுடைய பெட்டியை கையிலே சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியன் போய் நிற்கிறான். அங்கு தேவனுடைய பெட்டியோடு கூட அங்கு நிற்கும் பொழுது யோர்தான் இரண்டாக பிரிகிறது. வறண்ட அந்த இடத்தின் வழியாய் அவர்கள் நடந்து போகிறார்கள். அப்படி போகும் பொழுது யோசுவா சொல்லுகிறான்,
கோத்திரத்திற்கு ஒருவராக ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை நான் சொல்லுகிற வண்ணமாக சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு வர சொல்லுகிறான். கொண்டு வந்து 12 கற்களையும் அங்கே கில்காலிலே அதை என்ன செய்கிறார்கள், நாட்டுகிறார்கள். அந்த நாட்டினவுடன் அந்த இடத்துல யோசுவா சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் இந்த வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நான் நினைத்தேன், இன்னைக்கு ஒருவேளை ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நாள், ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அறுப்பின் பண்டிகை ஸ்தோத்திர தினம் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை கடந்த ஒரு வருட காலத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வரும். இந்த வருடத்துல நம்மை அதிகமாய் மனதை மகிழ்ச்சியாக்கின நினைவுகள், அதிகமாய் நம்மை பாரப்படுத்தின நிகழ்வுகள், நம் கண்ணார கண்ட சில மறக்க முடியாத நிகழ்வுகள், அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில பல நினைவுகள் நம்முடைய மனதில் வந்து தோன்றும். When we look back a year, we will still remember some of the things. நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு நாளும் மறக்க முடியாத காரியம். இந்த நினைவுகள் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், சில நினைவுகள் நம்மை அதிகமாய் மகிழ்ச்சி ஆக்குகிறது, சில நினைவுகள் நம்மை துயரப்படுத்துகிறது. Some of the things when we remember, we become very happy. Some of the things when we remember, we become sad. ஆனால் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள், அங்கே ஒவ்வொருவரும் ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக என்ன செய்யுங்கள், ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க 7வது வசனத்தை வாசியுங்கள்.
போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று, ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான்.
பாருங்கள், அங்கே ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த கல் உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுகின்ற அடையாளம் என்று சொல்லுகிறார். இட்ஸ் a sign of remembrance. ஒரு அடையாளத்துக்கு அங்கே ஒரு கல்லை எடுக்க சொல்லுகிறார். அந்த அதிகாரத்துல 2 இடத்துல அந்த கல்லை நாட்டுகிறார்கள். முதல்ல எங்கே நாட்டுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே யோர்தான் 2 பிரிந்து இருக்கிறது, அங்கே ஆசாரியன் நின்று கொண்டிருக்கிற இடத்துல 12 கற்களை நட்டுகிறார்கள். திரும்ப ஒரு கல் அவர் கையில் எடுத்துக்கிறாங்க, அதை கடந்து போன பின்பு அவர்கள் நிற்கின்ற முதல் இடத்துல அதை நட்டுகிறார்கள். 20வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக் கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே அங்கே என்ன சொல்லுகிறான், அங்கே நட்டுகிறான். ஒருவேளை பிரியமானவர்களே, முதல் முறையாக அவர்கள் எங்கே நட்டுகிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், 9வது வசனம், யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியனுடைய கால்கள் நின்ற இடத்தில் யோசுவா 12 கற்களை நாட்டினான். அது இன்னால் வரைக்கும் அங்கே இருக்கிறது. பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடு நதியில நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நின்ற இடத்தில் 12 கல்லை நட்டுகிறான். அதன் பிறகு அந்த கரையை கடந்தவுடன் திரும்பவும் 12 கற்களை நட்டுகிறான். இது எதற்காக என்று சொன்னால், பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் உங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். 2 இடத்தையும் 2 சிறப்புகள் உண்டு. 1, யோர்தானின் நடுவில் நாட்டினார்கள், அது தண்ணீருக்கு உள் இருந்தது, அது வெளியே தெரியாது. இன்னொன்று, கரையில வெளியே நட்டினார்கள், அது எல்லாரும் பார்க்கக்கூடியது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 அடையாளங்கள் தேவை. 1, நமக்குள்ளாகவே தேவனை குறித்த ஒரு நினைவு தேவை. இன்னொன்று, நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணக்கூடிய நினைவலைகள் தேவை. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களா ரகசிய கிறிஸ்டியன், எனக்கு வர்த்தமே புரியல, எப்படி நீ ரகசியமாய் கிறிஸ்தவனாய் இருக்க முடியும், நீ ஆண்டவருடைய மகன் அல்லது மகள் என்று சொன்னால் உனக்கு உள்ளாக மறைந்திருக்கின்ற ஒரு நினைவுகள் வேண்டும். ஒன்று உலகம் காணக்கூடிய நினைவுகள் உனக்குள் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை இந்த வேத பகுதியில நாம் அதை தான் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப என்ன நடந்தது பாருங்கள். அந்த இந்த கற்கள் எதை நினைப்பூட்டியது? அந்த யோசுவாவின் 4:20-23 பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? இதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லணுமா? நாங்கள் வெப்பாந்திரை வழியாக நடந்து வந்தோம். நாங்கள் நடந்து வந்த பாதை ஒரு வறண்ட ஒரு வனாந்திரம். அது மாத்திரமல்ல, அந்த வனாந்திரத்திலே நாங்கள் எப்படி நடந்து வந்தோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நடந்து வந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளுக்குரிய ஆகாரத்தை கொடுத்தார். அதை நீ நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, ரெண்டு முறையும் நீரை பிளந்து அவர் எங்களை நடத்தினார் என்பதை அந்த கற்கள் நினைப்பூட்ட வேண்டும். இதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே நம் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு நன்றி அல்லது ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு நாளாக அறுப்பின் பண்டிகை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், முதல் காரியம், தேவன் நமக்கு பாராட்டின ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்திலே படைத்து தேவனை துதிக்கவும், அவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூறவும் நாம் அழைக்கப்படுகிறோம். 103 சங்கீதம் 2:2 சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Never ever forget the things what God has done in your life. ஒருவேளை பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார், தேவன் எத்தனை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில இணைத்து இருக்கிறார், எத்தனை காரியங்களை நாம் வாய்விட்டு சொல்ல முடியும், இது தேவனால் எனக்கு கிடைத்தது, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அவைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம் என்று சொன்னால், அதுதான் இந்த ஸ்தோத்திர அதாவது நன்றி செலுத்துகின்ற இந்த ஆராதனையுடைய மிக சிறப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த யோசுவாவின் 4 இருந்து நாம் 4 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எதை நான் நினைவு கூற வேண்டும், எதை நான் மறக்கவே கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம், I have to remember God. நான் தேவனை நினைவு கூற வேண்டும். வாசியுங்கள் உபாகமம் 6:12. உபாகமம் 6:12. முதல் காரியம், யோசுவா அங்கே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை எந்த இடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார், நீ அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதே என்று சொல்லுகிறார். Be careful to remember God who redeemed you from Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். சுருக்கமாக சொல்ல போனால், இந்த உலகத்தின் பாவமான வாழ்க்கையில் இருந்த மனிதனை தேவன் பரிசுத்தப்படுத்தி வேறுபடுத்தினார். நாமாகவே ஆண்டவரை அறியவில்லை, அவராக நம்மை தெரிந்தெடுத்து வெளியே கொண்டு வந்தார். அதுதான் முதல் படி. ஆண்டவரை அறிந்து கொண்டதனுடைய முதல் நிலை எது என்று சொன்னால், நம்மை வெளியே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துல அங்கே உபாகமம் 6 நம்ம இன்னும் பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், அவருக்கு நீ என்ன செய்ய வேண்டும், அவரை கோபம் ஊட்டாத படிக்கு. வாசியங்கள் 13:14. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவரை நீ நினைவு கூற வேண்டுமாம். எதற்காக? இங்கே அருமையான இங்கே சொல்றார் பாருங்க, அவர் விடுவித்து உன்னை அவருடைய மகளாக நீ எடுத்ததினாலே நீ அவருக்கு எரிச்சல் ஊட்டாதே என்று சொல்லுகிறார். அப்ப அது எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வினுடைய பிரதானமாக நான் என்ன செய்ய வேண்டும், தேவனை வைத்து வாழ வேண்டும். தேவனை நினைப்பது என்று சொன்னால், ஒரு பெரிய போட்டோவை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம், டெய்லி நான் அப்படி அந்த முகத்தை பார்ப்பேன், அது அல்ல. என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நான் அவரை முதன்மைப்படுத்த வேண்டும். I have to bring God in first place of my life. In walking illa kaattangalilum avar en vaikka venum avar erichal ulla devan eppadi patta erichal ullavar oru manidhanai avar ella nilaigalilum irundhu piritteduthu ella vidhamana aashirvaadangalai thandu avar uyarthi vaithirukkum bodhu avan thirumbavum avarai vittu dooram pogum bodhu avar adhigamai adai kurithu enna seigirar kavalai padugirar. பிரியமானவர்களே, அருமையான சங்கீதக்காரருடைய அனுபவம் இதுதான். தேவனை சங்கீதக்காரன் எப்படி நினைத்திருந்தான், 91வது சங்கீதத்தின் முதல் 2 வரிகளை விதமாக சொல்லுகிறது. உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுல சங்கீதக்காரன் எதை கற்றுக் கொடுக்கிறார், 23வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். அவர் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிற அருமையான சங்கீதக்காரன் தேவனுடைய பிரசன்னத்தில் மறைந்திருப்பதை அல்லது தேவனை தன் வாழ்வின் மையமாக வைத்து வாழ்வதை அதிகமாய் விரும்புகிறார். ஏன் தெரியுமா, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் ஏன் நினைவு கூற வேண்டும், அவர்தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். இம்மற்றும் அவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். புலம்பலிலே அருமையான புலம்பலுக்கு எழுதின ஆசிரியர் விதமாய் சொல்லுகிறார், அவருடைய கிருபை நிர்மூலமாகாமல் இருக்கிறது. நீங்களும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அதே சுத்த கிருபை. Because of his grace alone we are alive. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் we would have been no more. நாம் என்றைக்கோ இந்த உலகத்தை அடிந்து போயிருப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை தினம் தினம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது, புதியவைகளாய், இட்ஸ் நியூ. So without his grace we can't do anything. உங்களுடைய பிரியமானவர்களே, தேவனை நான் என் வாழ்வின் மையமாக வைத்திருக்கிறேனா, remember, யோசித்து பாருங்கள், என் வாழ்வின் மையமாய் யாரை நான் வைத்திருக்கிறேன். என்னை மீட்டெடுத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், என் ஒவ்வொரு நாளையும் என் வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுக்கிறவர், என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறவர், என்னோடு கூட நடக்கிறவர், நான் அவரை நினைக்கிறேனா? சில நேரம் நாம் அவரை மறந்து விடுகிறோம். ஒரு யுத்த களத்தில் ஒரு யுத்த வீரன் நின்று கொண்டிருந்தானாம். அது ஒரு மாலை நேரம், இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. சடுதியில் அவனுக்கு என்னவென்றே தெரியவில்லை. அவனுக்குள்ளாக ஒரு இனம் புரியாத பயம் வந்தது. அந்த பயத்தின் உச்ச கட்டத்தில் அவன் அப்படியே அந்த இடத்தில் விழுந்தானாம். விழுந்தவுடன் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக அவன் பாட ஆரம்பித்தானாம், Jesus lover of my soul, let me to thy bosom fly என்று சொல்லி ஒரு ஆங்கில பாடலை பாட ஆரம்பித்தான். அந்த பாடல் பாடி முடித்தான், அவனுக்குள்ளாக ஒரு புது பலன் வந்தது. அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டான். திரும்ப அவன் அந்த யுத்த களத்தில் நின்று கொண்டிருந்தானாம். நாட்கள் பல சென்றது. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் திருச்சபையில சென்று இதே பாடலை பாடினானாம். பாடின பொழுது அந்த ஆராதனைக்கு வந்த ஒரு புதிய ஒரு மனிதர் எழுந்து வந்து அவனிடத்தில் கேட்டாராம், அன்பார்ந்த சகோதரனே, இதே பாடலை இதே சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், நீ என்னை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டானாம். அப்ப அவன் சொன்னா, இல்லை, நான் உன்னை பார்த்ததில்லை. அப்ப அவன் சொன்னானாம், இந்த சத்தம் என் காதுகளில் இன்றும் துணிக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னானாம், நாங்கள் யுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது எதிர்த்து வருகிற யுத்த வீரர்களை கொலை செய்வதற்காக நான் கைகளில் துப்பாக்கியோடு நின்று கொண்டிருந்தேன். அந்த இருள் நிறைந்த காட்டில் இருந்து வந்த இந்த சத்தத்தை கேட்டவுடன் நான் என்னோடு இருந்த சக மற்ற தீவிரவாதிகள் இடத்துல சொன்னேன், அந்த பாடலை பாடுகிற மனிதனை விட்டுவிடு, அவன் சாதாரண மனிதன் அல்ல, தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவனாக நான் பார்க்கிறேன், அவனை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போனோம். ஒருவேளை நாட்கள் பல கடந்து விட்டது. அன்று நீ பாடின அந்த பாடல் உன் ஜீவனை காத்தது என்று சொன்னானாம். எத்தனை ஆச்சரியம் பிரியமானவர்களே. சில நேரங்களில் நாம் தேவனை நினைவு கூறும் பொழுது வருகிற பேர் ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், காத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அந்த பாடல் சொல்கிறது, Jesus the lover of my soul, என் ஆத்துமாவை நேசிக்கிறவர், நான் அவரை நினைக்கிறேனா. ஒருவேளை இந்த நாளில பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் ஜீவனோடு இருப்பதற்கு அவருடைய கிருபை, அவர் நம்முடைய அவர் நம் பக்கம் இருப்பதினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இரண்டாவது காரியம், நாம் எதை நினைக்க வேண்டும்? இந்த உபாகமும் இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஏன் ஆண்டவரை நினைக்க வேண்டும்? இரண்டாவது காரியம், ரிமெம்பர் இஸ் வர்க், அவர் செய்த செயல்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம்.
உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார்.
பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அந்த கில்கால் அந்த இடத்துல வந்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யோர்தானை கடந்து விட்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானானுடைய முதல் எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்தவுடன் அவர்கள் நிந்தை நீங்கியது. அந்த கில்கால்ல தான் என்னெல்லாம் நடந்ததுன்னா, முதல் முறையாக விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். முதல் முறையாக அந்த தேசத்தின் ஆகாரத்தை புசித்தார்கள். வானத்திலிருந்து பொடிகின்ற மண்ணா நின்று போனது. அந்த அங்கதான் 12 கற்களை நாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவன் எங்களுக்காக எத்தனை மகத்தான காரியங்கள் செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தார்கள். They remember the things what all God had done throughout their life at the 40 years. அந்த 40 வருட காலமும் தேவன் அவர்களுக்கு செய்த யுத்தம், தேவன் அவர்களுக்கு பாராட்டின மிக எண்ணிற் கடங்காத ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய அவர்களுக்கு தேவன் தந்த ஆகாரம், 2 முறையும் அவர் என்ன செய்தார்? தண்ணீரை பிளந்து கொடுத்தார். மேக ஸ்தம்பத்தில் இருந்தார், அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தார். எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அங்கே கல்லை நட்டினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we have to remember what all God has done in our own life, in our own family, in our church, in our country. அநேக காரியங்களை தேவன் செய்தார். இந்த இடத்துல யோசுவா சொல்றார், தேவன் உங்கள் நிந்தையை நீக்கினார். என்ன நிந்தை? நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய சுயாதீனர்களாய் இருக்கிறீர்கள். எகிப்துல உங்களுக்கு என்ன பேரு? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்ப்பார்கள்? அடிமைகளாய் வைத்திருந்தார்கள். கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் இஸ்ரவேலர் எப்படி இருந்தார்கள்? சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள். தேவன் கொடுத்த பட்டணம். ஒருவேளை பிரியமானவர்களே, பார்வோனினுடைய அடிமை, இங்கு தேவனுடைய சுதந்திரவாளிகள். அங்கே அந்த இடத்துல அவர்கள் அநேக நன்மைகளை நினைவு கூர்ந்தார்கள். ஒருவேளை யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு அங்கு 11வது வசனம், யோசுவா 5வது அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம்
புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள்.
பாருங்க அங்க என்ன சாப்பிட்டார்கள்? அந்த தேசத்தினுடைய கோதுமையை, அந்த சுட்ட அப்பத்தையும் கதிர்களை அங்கே என்ன செய்கிறார்கள்? புசிக்கிறார்கள். 12வது வசனம் சொல்கிறது, அங்கே மறுநாளிலே மன்னா பெய்யாமல் நின்று போனது. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 40 ஆண்டு காலம் சரியாக வானத்தின் மன்னாவை புசிக்கிறார்கள். அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு காரியங்களை அவர் நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்ப்பதற்கு தான் அங்கே எதை நட்டினார்கள்? அங்கே ஒரு நினைவு கற்களை நட்டுகிறார்கள். 20வது வசனத்தை வாசியுங்கள், யோசுவா 4:20. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொன்னோம், சொல்ல வேண்டிய நினைவுகள் என்னன்னா, இந்த கற்களை பார்க்கும் பொழுது நினைத்துக்கொள், தேவன் எங்களை வழி நடத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக மகத்தான காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து அதை என்ன சொல்லணும் தெரியுமா? அதை மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்முடைய சந்ததிகளுக்கு அதை என்ன சொல்லணும், சொல்லணும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லவே என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனா இங்கே யோசுவா சொல்லுகிறான், இந்த நினைவுகள் உங்களோடு கூட நின்று விடக்கூடாது, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அது ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள் என்று சொல்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் போது அருமையான பவுலடியார் நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில பேதுரு மிக அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம், நினைப்பூட்டுகிறோம். எதை நினைப்பூட்டுகிறோம், நாங்கள் தேவனோடு வாழ்ந்த உன்னதமான வாழ்வின் அனுபவங்களை, அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் என்ன செய்யறோம், நினைப்பூட்டுகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்கள், இன்னும் ஆண்டவருக்குள் உங்களுக்கு ஆண்டவர் செய்ததை நீங்கள் நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிலே நிலைப்படப்பட ஆண்டவர் நமக்கு நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். புதிய பாட்டில் நம்ம பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், கலாத்திய 2:20 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்ப சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனாக நான் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னால், ஒன்று யோர்தான் நடுவில் புதைக்கப்பட்ட அந்த ஞாபக கற்கள் எனக்குள் இருக்கிறது. நான் வெளியரங்கமாக கில்காலில் நாட்டப்பட்ட கற்கள் என் வெளியரங்க வாழ்க்கையை காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். It doesn't mean that I'm just dead. I live in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சுயம் யோர்தானில் புதைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், என்னையே புது சிருஷ்டியாக மாற்றினார், என் பழைய வாழ்க்கை முழுவதுமாக என்னை விட்டு நீக்கப்பட்டது, நான் புது மனிதனாய் மாற்றப்பட்டேன். ஒருவேளை அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கு என்னை ஏன் ஆண்டவர் மாற்றினார், அவர் என் வாழ்க்கையில ஏன் என்னை சந்தித்தார், என்னை ஏன் தெரிந்தெடுத்தார், நான் அவரோடு கூட வாழ்வதற்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல US பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் மாறிவிட்டது. நன்னை கால ஒரு ஆர்டிக்கல் படித்துக் கொண்டிருந்தேன், 1962 பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜபம் செய்வது இல்லீகல் என்று சொல்லி பேன் பண்ணிட்டாங்களா. அதே வருடம் அதற்கு அடுத்த வருடம் 1963 வேதத்தை வாசிப்பது தவறு என்று சொல்லி வேதத்தையும் பள்ளிக்கூடங்களில் மூடிவிட்டார்களாம். 1980 டிக்ளேர்ட் இல்லீகல் டு போஸ்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த ஸ்கூல், 10 கட்டளையும் வைக்க கூடாது என்று வைத்து விட்டார்கள். ஒரு வேத ஆராய்ச்சியர் சொல்றாரு, ஒரே ஜெனரேஷன் தே டர்ன்ட் எவ்ரிதிங் அப்சைட் டவுன். ஒரே ஒரு ஜெனரேஷன், யோசித்து பாருங்கள். ஒரு காலத்துல எல்லாவற்றையும் ஜபத்தோடும் எல்லாவற்றையும் வேதத்தின் பையமாக வைத்து செய்த காரியங்கள் எல்லாம் ஒரே ஒரு ஜெனரேஷன். ஏன் தெரியுமா, அந்த ஜெனரேஷன் சரியாக சொல்லப்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்ததை சொல்ல தவறும் பொழுது பிள்ளைகள் மறந்து விடுவார்கள். If we don't tell to our own children, they won't understand. They will never realize the work of God or the acts of God. கடவுளுடைய கிரியைகளை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? யோசுவா உபாகமம் 6 அருமையான இங்கே எழுதப்பட்டிருக்க வாசகத்தை பாருங்கள். உபாகமம் 6:12 அதே அதிகாரத்தில் முந்தின பக்கங்களை பாருங்க, நீ என்ன செய்யுமா, 7 வாசியுங்கள், அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, நடக்கிற பொழுது, படுத்துக் கொள்கிற பொழுது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி வாங்கினோம் என்று கேட்டால் நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம், என்கிட்ட பெரிய கிரெடிட் கார்டு இருக்கு, நான் பெரிய ஜாப்ல இருக்கேன், என் பலத்தினால் வாங்கினோம் என்று சொல்லுகிறோமா, அல்லது தேவனுடைய கிருபையினால் நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? How we teach our children? நம்மிடம் இருக்கிற எல்லா பொருட்களை குறித்து Do we teach? Do we tell to our own children that it's all by God's grace I am? நம்ம அப்படி சொல்ல தவறும் பொழுது பிரியமானவர்களே, குழந்தைகள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள், கடவுளை அறிய மாட்டார்கள். இந்த வேத பகுதி அதெல்லாம் சொல்லுறது, நீ உட்காரும் பொழுது, நீ எழுந்திருக்கும் பொழுது, நீ படுத்திருக்கும் பொழுது, நீ அவைகளை குறித்து நீ பேச வேண்டும். You have to talk about, you have to teach about. what God has done. கடவுள் என்ன செய்தார் என்பதை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அவைகளை நீ உன்னுடைய அடையாளக்குறியாக எழுது என்று சொல்லுகிறார். நம்ம வீட்ல ஒரு அடையாளம், it's also it's not only a sign post. அது எதை காண்பிக்கிறது? It is a remembrance to others. கடவுளை அறியாதவர்களும் கூட அந்த யோர்தானில் அந்த கில்காலில் நட்டப்பட்ட கல்லை பார்க்கும்போது என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைவு கூறுகிற நினைவுகள் மற்றவர்களை என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும். எனவே we have to be very careful to remember what all God has done in our life. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக நாம் எதை நினைவு கூற வேண்டும்? Remember his words. அவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். உபாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனங்களை விதமாக சொல்கிறது. உபாகமம் 28 முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். வாசியுங்கள். நான் உனக்கு விதித்திருக்கிறேன்,
சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்.
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்,
உன்
தேவனாகிய கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக,
சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, we have to remember God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான வாழ்வு, இன்னொன்று ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு. அதே அதிகாரம் உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா முதல் 14 வசனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும், 15 வசனம் முதல் 68 வசனம் வரை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை அங்கே சொல்லப்படுகிறது. இதுல மூன்று விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சாய்ஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட். நாம் தான் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதும் விட்டுவிடுவதும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழும் பொழுது, பிளஸ்ஸிங்ஸ் ஆன் டே டு டே பேசிஸ் ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் அங்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மிருக ஜீவன், உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய தனிப்பட்ட அலுவல்களில் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸிங் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசின், முன்னேற்பாடாக கொடுக்கப்படுகிற பாதுகாப்பான ஆசீர்வாதங்கள். வியாதி உன்னை தொடுவதில்லை, எதிரி உன்னை தொட முடியாது. ஆண்டவர் அதை பிரிவென்டிவா நமக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வாதங்களை வைக்கிறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் என்டியூரிங், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது நீடித்த நாட்களால் உருவாகிற ஆசீர்வாதங்கள். நீ நான் கொடுக்கிற தேசத்தில் எப்படி இருப்ப? நித்திய நித்திய காலமாக இருப்பாய். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த 28 அதிகாரத்துல பார்க்கும் போது, நான் விதிக்கிற இந்த கட்டளை நடக்கும் போது என்ன செய்யும்? ஏத்த காலத்தில் தேசம் மழை பெய்யும், நீ கயிற்று செய்யும் வேலை உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய நீ கீழாகாமல் நீ மேலாவாய். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்த 13-14 வசனங்களை பார்க்கிறோம். The enduring blessing. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் உனக்கு தருகிற ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், enduring blessing என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த ஒருவேளை ஸ்தோத்திர பண்டிகை நாளில் நம்ம நினைவு கூறணும், நான் வேத வசனத்தின்படி நடக்கிறேனா? Am I walking according to the word of God? என் வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருந்தால் என் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வடியும். வேத வசனம் இல்லாத என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையே. மறந்து விடாதீர்கள். We have to remember whenever we thank God, we have to remember, am I following the scripture? கடைசியாக நாம் எதை நினைவு கூற வேண்டும் என்றால், remember his promises. அவருடைய வாக்கு தத்தங்களை, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை, we have to remember. எதை நாம மறந்து விடக்கூடாது என்று சொன்னால், சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததை நாம் மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுகிறார். நம்ம யாக்கோபின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 13 வசனம் முதல் 15 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஒரு அருமையான காரியம் கொடுக்கப்படுது. வாசியுங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருப்பார்கள்,
கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவார்.
ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு
இருந்து
நான் போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. What all I said, I will do it. அதுதான் ஆண்டுடைய வார்த்தை. மனிதன் சொல்லுவான், அடுத்த சூழ்நிலை மாறினவுடன் மாறிவிடுவான். Why we have to remember his promise? Because the one who promised us, he says that he will do it. அவர் மாறவே மாட்டார். பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா, யாக்கோபு தன்னுடைய தகப்பனை விட்டு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றவனாக அவன் என்ன செய்கிறான், ஓடுகிறான். எங்க போக வேண்டும் என்று தெரியாமல் ஒரு இடத்துல சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறான். அவன் தூக்கம் வருகிறது, தூங்கி விடுகிறான். தூக்கத்தில் ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்தில் அவனை தட்டி எழுப்பிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ மறந்து விடாதே. அது என்ன வாக்கு தத்தம்? அதை தான் அங்கே நினைப்பூட்டுகிறார். எப்படிப்பட்ட நீ பூமியினுடைய உன் சந்ததி எப்படி இருக்குமாம்? தூளை போல் இருக்குமாம். என்ரிச்ட் த லைஃப். அது மாத்திரமல்ல, நீ எல்லா இடங்களிலும் வளர்ந்து பெருகுவாய். கிழக்கு, மேற்கு, தெற்கு, எல்லா திசையும் சொல்லப்படுகிறது. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், spreading all direction. அது மாத்திரமல்ல, உனக்குள்ளாக பூமியின் சகல சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம். இந்த மூன்றையும் உன் மூலமாக செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்மை ஆசீர்வாதமாக வைப்பது, நம்மை பெருக செய்வது, நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. ஆனால் நம்ம நினைக்கிறோம், நான் வாழ்ற வாழ்க்கையே இந்த உலகத்தில் என்ன பிரதர், ஒரு சின்ன வாழ்க்கை, எனக்கு ஒரு சின்ன வாழ்க்கை வட்டம் போடுறோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு சிறிய வட்டத்திற்குள் வாழ அழைக்கவில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதோடு, நாம் பெருகுவதோடு நின்று விடாமல், நம் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மற்றவர்கள் கடவுளை அறிவதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். So we have to remember that what all he has promised us. அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்வார். ஒருவேளை நான்கு காரியங்களை நம்ம சிந்தித்தோம். இந்த கில்காலிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட கற்கள் நான்கு காரியங்களை நினைவுபடுத்த. First, remember God. இரண்டாவது காரியம், remember what all he has done. மூன்றாவது காரியம், remember what all he said, அவருடைய வார்த்தைகள். நான்காவது, what all he promised, அவருடைய வாக்கு தத்தங்கள். ஒருவேளை இந்த துதி ஸ்தோத்திர, இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையில கர்த்தர் இந்த ஆண்டில செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் இதை நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.